عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولينصرن الله من ينصره إن الله لقوي عزيز وقال الله تبارك وتعالى ولا تهنوا ولا تحزنوا وأنتم الأعلون إن كنتم مؤمنين وقال الله تبارك وتعالى وما نرسل بالآيات إلا تخويفا صدق الله العظيم عن ثوبان رضي الله تعالى عنه أن رسول الله صلى الله عليه وسلم قال يوشك أن تداعى عليكم الأمم كما تداعى الأكلة إلى قطعتها قالوا يا رسول الله ونحن من قلة يومئذ قال أنتم كثير ولكنكم غثاء كغثاء السيف أو كما قال رسول الله صلى الله عليه وسلم رواه أبو داود إلا بغلهم بغلشيهم அகிலத்தையே படைத்து பரிபாலிக்கும் ஏகவல்லோன் அல்லாஹ் ஜல்லஷானும் சலாமும் எமது உயிரிலும் மிய சையதுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தார்கள் பரிசுத்த மனைவிமார்கள் உத்தம சஹாபாக்கள் தாவெழிங்கள் தமோ தாவெழிங்கள் மற்றும் எல்லா முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் என்றென்று உண்டாவதாக கண்ணியத்துக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவினால் ஏவப்பட்ட ஏவல்களை எடுத்து நடக்குமாறும் அவனால் விளக்கப்பட்ட எல்லா விளக்கங்களில் இருந்தும் தவிர்த்து விலகி நடந்து கொள்ளுமாறும் தக்வாவை கொண்டு வசியத்து செய்து கொள்கின்றேன். அல்லாஹுடைய நல்லடியார்களே ரப்புலின் அல்லாஹ் ஜல்லஷானஹும் அவன்தான் இந்த உலகத்திலே மனிதர்களை நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்வதற்குரிய ஏற்பாடு செய்கின்றான். ஆனால் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் ஒவ்வொரு அடியாருக்கும் ஒவ்வொரு வகையான நியமத்துகளை அருட்கொடைகளை கொடுத்திருக்கிறார். அந்த அருட்கொடைகளை அடியான் பயன்படுத்தி அதன் மூலமாக அவன் அடைகின்ற இன்பங்களுக்கு அந்த ரப்புக்கு சுக்ரு செய்வதற்காகவே அந்த நியமத்துகளை கொடுத்திருக்கிறார். ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் அதிகாரத்தை கொடுக்கின்றான், இன்னொரு மனிதனுக்கு அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் செல்வத்தை கொடுக்கிறான், இன்னொரு மனிதனுக்கு ரப்பல் இஸ்ஸத் உத்தியோகத்தை கொடுக்கிறார், இன்னொரு மனிதனுக்கு ரப்பல் இஸ்ஸத் அறிவை கொடுக்கின்றார், இன்னொரு மனிதனுக்கு அழகான பொருத்தமான மனைவியை கொடுக்கின்றார், இன்னொரு மனிதனுக்கு அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் அவன் எதிர்பார்த்ததை விடவும் சிறந்த குழந்தைகளை கொடுக்கின்றார், சமூகத்தில் மரியாதை ஏற்படுத்தி கொடுக்கிறார். இப்படியான நியமத்துகள் எல்லாம் ஏன் கொடுக்கின்றார் என்றால் இந்த நியமத்துகள் கையிலே கிடைத்த பின்னால் கொடுத்தவனை மறந்து வாழ்வதற்காக அல்ல. இந்த நியமத்துகளை யாரு கொடுக்கின்றனோ அந்த கொடுத்தவனுடன் நிரந்தரமான ஒரு தொடர்பை ஏற்படுத்துவதற்காகவே ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் கொடுக்கிறார். ஆனால் மனிதர்கள் என்னவென்றால் நியமத்துகள் கொடுக்கப்படும் போது அந்த நியமத்துகளை வாங்கிக் கொண்டு இந்த நியமத்துகள் தான் எங்களுக்கு சுகம் தருகிறது என்று நினைக்கிறார்கள். ஒருவர் நினைக்கிறான் எனது மனைவியை கொண்டுதான் எனக்கு சுகம் கிடைக்கிறது, இன்னொருவர் நினைக்கிறார் எனது பிள்ளைகளை கொண்டுதான் எனது கண்கள் குளிர்ச்சியாகிறது, இன்னொருவர் நினைக்கிறார் நான் ஒரு கடை வைத்திருப்பதை கொண்டுதான் எனது வாழ்க்கை ஓடுகிறது, இன்னொருவர் நினைக்கிறார் எனக்கு ஒரு உத்தியோகம் கிடைக்க போய் அதனால் நான் பெறுகின்ற சம்பளம் தான் என்னை இந்த நிலையில் வாழ வைக்கிறது என்று ஒவ்வொருவர்களும் அல்லாஹ் அவனுக்கு சபபாக கொடுத்தவைகளை நம்பிக்கை வைக்க ஆரம்பிக்கிறார்கள். ஆனால் உண்மையின் என்னவென்று நினைத்து பார்த்தால் உண்மை என்ன என்பதை நாம் சிந்தித்து பார்த்தால் இந்த நியமத்துகளை கொண்டு நியமத்தை இந்த ஞாபகத்துகளை கொண்டு அவனுக்கு சந்தோஷமோ உயர்வோ கிடைத்தது கிடையாது. இந்த ஞாபகத்துகளுக்கு பின்னால் அறுப்புரைகளுக்கு பின்னால் இவைகளை இயக்கக்கூடிய ரப் இருக்கிறார். அந்த ரப்பை எப்பொழுது இந்த மனிதன் சந்தோஷப்படுத்துகிறானோ அப்பொழுது அல்லாஹ் அந்த ஞாபகத்துகளை கொண்டு பூர்த்தியான நிம்மதியை அனுபவிக்க வைப்பார். எப்பொழுது இந்த மனிதன் ரப்பை பகைத்துக் கொண்டு இந்த ஞாபகத்தை திருப்திப்படுத்த ஆரம்பிக்கிறானோ அந்த ஞாபகத்தை அவனுக்குரிய சோதனை களமாக மாற்றிவிடுகின்றான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், முஸ்னத் அஹ்மதியில் பதிவு செய்யப்படுகிறது, எந்த ஒரு மனிதன் மனிதனை திருப்திப்படுத்துவதற்காக அவனுடன் இருப்பவர்களை சந்தோஷப்படுத்துவதற்காக தன்னுடைய மனைவியை, தன்னுடைய பிள்ளைகளை, தனக்கு மேலால் இருக்கும் அதிகாரிகளை, தன்னுடைய ஊரிலே இருக்கக்கூடிய மக்களை சந்தோஷப்படுத்துவதற்காக அல்லாஹுவை கோபித்துக் கொள்கிறானோ அதற்காக தொழுகையை விடுகிறான், அதற்காக ஜும்ஆவை விடுகிறான், அதற்காக ஹராத்தை செய்கிறான், அதற்காக வட்டியில் கைகூடுகின்றான், அதற்காக இன்னும் இன்னொரு பல பாவங்களை செய்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாருடைய சந்தோஷத்தை எதிர்பார்த்து, யாருடைய திருப்தியை எதிர்பார்த்து, எந்த இனிமையான வாழ்க்கையை எதிர்பார்த்து அல்லாஹுவை பகைத்துக் கொண்டானோ அதே மனிதர்களை இவனுக்கு எதிராக ரப்பு சாட்டி விடுவார், அதே மனைவி இவனுக்கு விரோதியாக மாறுவார், அதே கடைகள் இவனுக்கு நெருக்கடி கொடுக்கும் இடங்களாக மாறும், அதே உத்தியோகம் இவனது நிம்மதியை பறிக்கும் இடமாக மாறும், அதே பிள்ளைகள் இவனது கௌரவத்தை பறிக்கும் பிள்ளைகளாக மாறுவார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதற்கு மாற்றமாக நியமத்தை நியமத்தாக புரிந்து கொண்டு இந்த நியமம் என்னிடத்தில் இயற்கையாக வந்ததல்ல, இதை தந்த ஒரு ரப் இருக்கிறான் என்பதை உணர்ந்து கொண்டு அந்த நியமத்துகள் எங்களுடன் கோபித்துக் கொண்டாலும் பரவாயில்லை, தந்த ரப்பை கோபிக்க கூடாது என்று ரப்புக்கு எந்த விதமான கோபமும் வராத முறையில் 100க்கு 100 தீனும் பிரகாரம் இந்த உலகத்திலே வாழ்கிறார். ரப்பில் இந்த அல்லா என்ன செய்வான் என்றால் மனிதர்களால் வரக்கூடிய சகல எதிர்ப்புகளையும் அவன் பொறுப்படுத்தினான். மனிதர்கள் கோவித்தாலும் பரவாயில்லை, நான் ஒரு தொழிலையை கூட விட மாட்டேன், மனிதர்கள் கோவித்தாலும் பரவாயில்லை, நான் ஒரு சதம் வட்டி கொடுக்கவும் மாட்டேன், வாங்கவும் மாட்டேன், மனிதர்கள் கோவித்தாலும் பரவாயில்லை, நான் அல்லாஹுக்கு மாற்றமாக எந்த ஒரு பார்வையும் பார்க்க மாட்டேன், முழு மனிதர்களும் என்னை பார்த்து சிரித்தாலும் பரவாயில்லை, ரப்புக்கு மாற்றமாக என்னுடைய எந்த ஒரு நிலைமையை நான் ஏற்படுத்த மாட்டேன் என்று ரப்பை சந்தோஷப்படுத்துவதில் ஒரு மனிதன் ஈடுபடுவான் என்றால் அதன் போது முழு உலகம் சேர்ந்து அவனை எதிர்த்தாலும் அந்த எதிர்ப்பை அல்லாஹ் தன்னுடைய பொறுப்பாக இருக்கிறார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைய முஸ்லிம் சமூகத்தினராகிய எங்களுடைய நிலைமை எடுத்து பார்த்தால் நாங்கள் தீனுடைய காரியங்களை செய்வதும் எதற்காக வந்தால் துனியாவிலே பாதிப்பு வராமல் இருப்பதற்காகத்தான். அந்த தீனுடைய காரியங்களை கூட எங்களை அதிகமானவர்கள் அல்லாஹுவை சந்தோஷப்படுத்துவதற்கு செய்வது கிடையாது, அதை கூட துனியாவிலே ஏதும் நடந்துவிடக் கூடாது என்பதற்காகவே செய்கிறோம். இமாம் அஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இஹ்லாஸுடைய 3 படித்தளங்களை பயன் செய்கிறார்கள். இஹ்லாஸிலே தூய்மை தன்மையிலே 3 படித்தளங்கள் இருக்கிறது. ஒன்று, ஒரு மனிதன் உச்சகட்ட இஹ்லாஸிலே இருப்பவர் அவருடைய அமல் எப்படி இருக்கும் என்றால், இந்த அமலுக்காக எனக்கு சுவர்க்கம் கூட தேவையில்லை, இந்த அமலுக்காக எனக்கு சுவர்க்கம் கூட தேவையில்லை, கூலியை எதிர்பார்க்கவில்லை, இந்த அமலை கொண்டு என்னுடைய ரப்பு திருப்தி அடைந்தால் போது அல்லாஹுக்காக என்று மாத்திரம் அமல் செய்யக்கூடியவர். இந்த நிலையை அடைவதாக இருந்தால் உலகத்தில் பலவிதமான தியாகங்களை செய்து அவருடைய ஈமானை உயர்ந்த இஸ்தானத்தில் வைத்திருக்கவர். நடுத்தரமான முஹ்லிசீன்கள், நடுத்தரமான ஈமான் உள்ள மக்கள் அவர்களுடைய சலாஸ் என்னவென்றால் சுவர்க்கத்திலே கிடைக்கும் நன்மைக்காக நரகம் போகாமல் இருப்பதற்காக அவர்கள் நன்மை செய்வதும் பாவத்தை விடுவதும் அமைந்திருக்கும். எல்லாசுடைய ஆக கீழ் படித்தரம் என்னவென்றால் ஒரு நன்மையை செய்தாலும் தீமையை விட்டாலும் உலகத்தில் எனக்கு ஏதும் குறைகள் வந்துவிடக் கூடாது என்பதற்காக செய்வார்கள். சுபகு தொழுவதற்காக மஸ்ஜிதுக்கு வருவார், எதற்காக, அந்த வியாபாரத்தில் குறை நடந்துவிடக் கூடாது என்பதற்காக. தொழுகைக்காக வருகிறார், எதற்காக, யாருக்கும் நோய் வந்துவிடக் கூடாது என்பதற்காக. குர்ஆனை எடுத்து திலாவத் செய்கிறார், எதற்காக, கடலிலே சிக்கிவிடக் கூடாது என்பதற்காக. உலகத்தை மையப்படுத்தி தீனுடைய காரியங்களை செய்வது இது இஹ்லாஸுடைய ஆக கீழ் படித்தரம் என்பதை இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தெளிவுபடுத்துகின்றார். அல்லாஹுடைய நல்லடியார்களே, எங்களிலே அமல் செய்பவர்களும் மிக குறைவு, அப்படி அமல் செய்பவர்களும் இஹ்லாஸிலே ஆக குறைந்த படித்தலத்தை மையமாக வைத்துத்தான் அதிகமானவர்கள் அமல் செய்கிறார்கள். இதனுடைய விளைவு என்னவென்றால், மக்களை திருப்திப்படுத்துவதற்காக ரப்பை தாராளமாக, ரப்பை தாராளமாக நாங்கள் என்ன செய்து கொள்கிறோம், பகைத்துக் கொள்கிறோம். ரப்பு கோவித்தாலும் பரவாயில்லை, உலகம் எங்களுடன் கோவிக்க கூடாது. ரப்பு கோவித்தாலும் பரவாயில்லை, என்னுடைய மனைவியோ பிள்ளைகளோ என்னை அழித்து விடக்கூடாது. உலகம் கோவித்த அல்லாஹ் கோவித்தாலும் பரவாயில்லை, ஊர் என்னை பார்த்து சிரித்து விடக்கூடாது, எனது கண்ணையும் மரியாதையும் போய்விடக்கூடாது என்ற அந்த எண்ணத்துடன் நாம் செயல்படுவதனால் ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு அந்த மக்களை எங்களுக்கு எதிராக சாட்ட ஆரம்பித்திருக்கிறார். இதைத்தான் குர்ஆன் சொல்லுகிறது. நீங்கள் நிம்மதி இல்லாத ஒரு சூழல் உங்களுக்கு திடீரென்று ஏற்படுகிறது என்றால், உங்களுக்கு எதிரான எதிர்ப்புகளும் பொறாமைகளும் காழ்ப்புணர்ச்சிகளும் இவர்களை விட்டுவிடக் கூடாது என்ற உணர்வும் ஒரு சாராருக்கு எழும்புகிறது என்று சொன்னால், ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு உங்களுடைய கவனங்களை அவனின் பக்கம் திருப்புவதற்காக உங்களுக்கு ஒரு பயமுறுத்தலை கொடுக்குவதற்காக ஏற்படுத்துகின்றான். அத்தாட்சிகளை இந்த மக்களை நோக்கி நாங்கள் அனுப்புவது எதற்காக வேண்டால், இந்த மனிதர்களை ஒரு கடலை பயமுறுத்துவதற்காக வேண்டி வரவில்லை. அத்தாட்சிகள் வருவது, திடீர் திடீரென்று நிலைமைகள் மாறுவது, நிலைமைகள் மோசமடைவது, அன்பாக பழகியவர்கள் எதிரிகளாக மாறுவது, ஒத்துழைத்தவர்கள் ஒத்துழைப்பை விலக்கிக் கொள்வது, அதிகாரிகள் கடுமையாக நடந்து கொள்வது, இந்த நிலைமைகள் எல்லாம் அடியார்கள் அல்லாஹ்வின் திசையை விட்டு திரும்பி வஸ்துக்களில் இருக்கக்கூடிய இன்பங்களை ஆடம்பரங்களை உலகத்திலே உயர்ந்த வாழ்வை அடைந்து கொள்வதற்காக அவர்கள் முயற்சிப்பதன் பிரதிபலனாக அல்லாஹின் பக்கம் அடியார்களுடைய கவனங்களை திருப்புவதற்காகத்தான் இந்த பயமுறுத்தலான நிலைமைகளை ஏற்படுத்துகின்றான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய குர்ஆனில் தெளிவுபடுத்துகின்றான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த நாட்டிலே வாழக்கூடிய முஸ்லிம் சமூகமாகிய நாங்களும் அப்படிப்பட்ட ஒரு அச்சுறுத்தலான காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். முஸ்லிம்களிடத்தில் இருக்கக்கூடிய நியமத்துகள் அந்நிய மக்களுடைய பார்வையில் பிடிபட்ட ஒரு காலமாக இருக்கிறது. முஸ்லிம்கள் எதையெல்லாம் அனுபவித்து பெருமைப்பட்டார்களோ, முஸ்லிம்களுடைய கையிலே வியாபாரம் இருக்கிறது, முஸ்லிம்களுடைய கையிலேதான் அது இருக்கிறது, முஸ்லிம்களுடைய கையிலேதான் இது இருக்கிறது, அவர்கள் அதை சாதிக்கிறார்கள் இதை சாதிக்கிறார்கள் என்று எதையெல்லாம் பெருமையாக பேசிக்கொண்டோமோ, எதையெல்லாம் பெருமையாக நினைத்தோமோ, எதையெல்லாம் வைத்து பெருமைப்பட்டுக் கொண்டிருந்தோமோ, இவைகள் எல்லாம் அந்நிய மக்களுடைய கண்களில் பட்டு இவைகளை இவர்களுக்கு அனுபவிக்க விடக்கூடாது, இதனை இவர்களை தலைவிழந்து வாழவிடக்கூடாது, இவர்களிடம் இருந்து இதை கலட்டிவிட வேண்டும் என்ற ஒரு ஆவேச உணர்வை அவர்களின் ஒரு சாதாரணத்துக்கு ஏற்படுத்தி விட்டிருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியான நிலைமைகள் உலக முடிவு நெருங்கும் போது உண்டாகும் என்பதை உணர்த்தினார்கள். இந்த உலகத்துக்கு எப்பொழுது அழிவு வர நெருங்குமோ அப்படிப்பட்ட அந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய பல அடையாளங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். சுமாராக ஹதீஸுகளுடைய மொத்த அமைப்பிலே எடுத்து பார்க்கும்போது 130 அடையாளங்கள் இந்த உலகம் அழிவதற்கு மிக நெருக்கமான காலத்தில் உண்டாகும் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். தற்போது இருக்கக்கூடிய உலமாக்களுடைய மிகப்பெரிய ஆய்வாளர்களுடைய கருத்து என்னவென்றால், அதிலே கடைசியாக ஒன்றன் பின் ஒன்றாக நிகழவிருக்கக்கூடிய பாரிய 10 அடையாளங்களை தவிர மற்ற 120 அடையாளங்களும் நடந்து கடைசி தருவாயை எதிர்பார்த்திருக்கின்ற ஒரு காலமாகவே இந்த காலம் கருதப்படுகிறது. அதில் சௌபான் அலி அல்லாஹு தஆலா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு காலம் மிக விரைவிலே வர இருக்கிறது, ஒரு காலம் மிக விரைவிலே வர இருக்கிறது. சதா அலைக்கும் உம்மம் கம சதா அல் அக்லத்து இலா ஃபஸ்அதிஹா சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்கள் ஒரு பாத்திரத்தில் உணவை வைத்து அந்த பாத்திரத்தை உங்களுடைய வீட்டுக்கு முன் உண்ணாக வைத்தால் எப்படி பல மிருகங்கள் அதிலே ஒன்றாக வாய்விட்டு சாப்பிடுவோம். பல மிருகங்கள் நாயும் பூனையும் அதற்குள்ளே விரோதிகள் தான், ஆனால் அந்த உணவு பாத்திரத்தில் வாய் ஓடும் போது ஒற்றுமையாக வாய் ஓடும். இதுபோன்று முஸ்லிம் சமூகத்தை அழிப்பதற்காக அவர்களுடைய மதங்களுக்குள்ளே வேறுபாடு இருந்தாலும் அதிலே ஒற்றுமைப்படுவார்கள். முஸ்லிம்களை வீழ்த்துவதற்கு, முஸ்லிம்களை அழிப்பதற்கு, முஸ்லிம்களை நாசப்படுத்துவதற்கு, முஸ்லிம்களுடைய பெயரை பழுதாக்குவதற்கு, முஸ்லிம்களை அசிங்கமானவர்களாக சித்தரித்து காட்டுவதற்கு அவர்களுக்குள் மதம் என்ற பெயரில் வித்தியாசம் இருந்தாலும் ஒன்று பெற்றுக் கொள்வார்கள் என்று சொன்னார்கள். சஹாபாக்கள் அதிர்ச்சி அடைந்து போனார்கள், ஆச்சரியப்பட்டு போனார்கள். கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அந்த அளவுக்கு அவர்களுக்கு தைரியம் பிறப்பதை நாம் அந்த காலத்தில் சிறுபான்மையாக இருப்பதனால் தானா? யா ரசூலல்லாஹ், அந்த காலத்திலே நாங்கள் சிறுபான்மையாக இருப்பது என்றுதானா அவர்களுக்கு அப்படி தைரியம் பிறக்கிறது என்று கேட்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன்தும் கசீரும், சிறுபான்மை அல்ல, முழு உலகளாவிய ரீதியில் உங்களை ஒப்பிட்டு பார்க்கும் போது நீங்கள் தான் பெரும்பான்மையாக இருப்பீர்கள். உங்களுடைய சனம்தான் அதிகமாக இருக்கும், உங்களுடைய எண்ணிக்கையில் நீங்கள் அதிகமாக இருப்பீர்கள். ஆனால் எண்ணிக்கை அதிகமாக இருக்குமே தவிர அல்லாஹ்வுடைய உதவியை வாங்குகின்ற நிலையில் அந்த முஸ்லிம்கள் இருக்க மாட்டார்கள். அந்த முஸ்லிம்கள் பெயர் தாங்கி முஸ்லிம்களாக இருப்பார்கள். உள்ளங்கள் ரப்புடன் தொடர்பு பட்ட முஸ்லிம்கள் இருக்க மாட்டார்கள். உருவத்தில் முஸ்லிம்களாக தோற்றமளிப்பார்கள், வேஷத்தில் முஸ்லிம்களாக தோற்றமளிப்பார்கள், அல்லாஹ்வுடைய உண்மையான தொடர்பை ஏற்படுத்தும் முஸ்லிம்களாக இருக்க மாட்டார்கள். ஒப்பிட்டார்கள் இலக்கென்றான், வெள்ள தண்ணி வரும்போது அதற்கு மேலால் அடித்து வருகின்ற சரகுகளை போன்றுதான் நீங்கள் இருப்பீர்கள். அந்த சரகுக்கு அந்த வெள்ளத்தை தாக்கி பிடிக்கின்ற சக்தி கிடையாது. எந்த இடத்துக்கும் அடித்து போகின்ற இடமெல்லாம் அந்த சரகுகள் அடித்து போவதை போன்று மக்கள் அதை பெரிதாக விரட்டி பார்க்காததை போல எப்படி வெள்ளத்துக்கு மேலே பிறந்து வரக்கூடிய அந்த இணைகளுக்கு பெருமதி இல்லையோ அதுபோன்று நீங்கள் பெருமதி ஏற்ற ஒரு சமூகமாக மாறுவீர்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் போது சஹாபாக்களுக்கு ஆத்திரம் வருகிறது, ஆயசப்படுகிறார்கள். கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், என்ன காரணம் இவ்வளவு தைரியமான இந்த முஸ்லிம் சமூகம்? பதிலே 313 உரை வைத்துக் கொண்டு 1000 விரட்டி எடுத்த இந்த சமூகம், கண்டக்கிலே 3000 பேர் போய் 10000 விரட்டி எடுத்த சமூகம், மிக குறைந்த பலத்துடன் இருந்து மிக பெரும் சக்திகளை விரட்டிய இந்த சமூகம் அந்த அளவுக்கு பலகீனப்பட்டு போவதற்கு காரணம் என்ன? யார் ரசூலல்லாஹ் சொன்னார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அக்காலத்திலே இருக்கும் முஸ்லிம்களை ஒரு வகையான நோய் தொற்றிக் கொள்ளும், அக்காலத்தில் வாழக்கூடிய முஸ்லிம்களை ஒரு வகையான நோய் தொற்றிக் கொள்ளும். அந்த நோய்க்கு அரபிலே வஹன் என்று பெயர். வஹன் என்ற நோய் தொற்றிக் கொள்ளும். கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், வஹன் என்றால் என்ன? சொன்னார்கள், அக்கால முஸ்லிம்களுடைய உள்ளத்திலே உலகத்தில் நல்லாக வாழ வேண்டும் என்ற மோகம் உண்டாகிறது. உலகத்தில் பெரியவனாக வாழ வேண்டும், உலகத்தில் ஆடம்பர வீடு வேண்டும், உலகத்தில் ஆடம்பர வாகனம் வேண்டும், உலகத்தில் ஆடம்பர வாழ்க்கை வேண்டும். அவர்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு அசைவையும் எடுத்து பார்த்தால் துனியாவுடைய மோகத்திலே, துனியாவுடைய முகப்பத்திலே, துனியாவுடைய அன்பிலே அந்த துனியாவை அடைவது எப்படி என்று இரவு பகலாக அதிலே முங்கி போகின்ற ஒரு சமூகத்தை பார்க்கிறேன். துனியா, துனியாவுடைய மோகம்தான் மிக பயங்கரமான நோயாக அவர்களுக்கு பிடித்திருக்கும். இந்த நோயினால், இந்த நோய் பிடித்திருப்பதற்கு அடையாளம் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் அந்த நோய் பிடிக்காமல் இருக்கும் காலத்தில் அந்நிய மக்கள் உங்களை பார்த்தாலே அவர்களுக்கு ஒரு இயற்கையான பயம் உண்டாகும். இந்த நோய் பிடித்த பின்னால் உங்களின் மீது அவர்களுக்கு இருந்த பயம் கலத்தி விடப்பட்டு உங்களின் மீது தைரியம் அவர்களுக்கு உருவாக்கப்பட்டு உங்களுடைய உள்ளங்களில் அவர்களை பற்றி ஒரு பயம் ஏற்படுத்தப்படும். அவர்கள் இவ்வளவு காலம் உங்களை மரியாதை செய்தார்கள், கௌரவப்படுத்தினார்கள், கண்ணியப்படுத்தினார்கள், சில இடங்களில் அடிமை கொண்டு வேலை செய்தார்கள். இப்பொழுது அந்த கண்ணியம் உள்ளத்தில் இருந்து அல்லாஹ் பறிக்க வைக்கின்றான். அவர்களுடைய உள்ளங்களில் உங்களை பற்றி இருந்த பயத்தை அல்லாஹ் கலத்திவிட்டு உங்களுக்கு எதிராக எதையும் செய்யலாம் என்ற ஒரு துணிவை ஏற்படுத்துவான். இதற்கு பதிலாக உங்களுடைய உள்ளங்களில் பயத்தை போட்டு நிரப்புவார். செய்திகளை கேள்விப்படும் போது நீங்கள் நடுக்கம் கொடுப்பீர்கள். அப்படி ஒன்று நடக்கப் போகிறது, இப்படி ஒன்று நடக்கப் போகிறது. வாய் திறந்து பேசுவதற்கு கூட திறனியற்ற கோழைகளாக நீங்கள் மாறுவதற்கு காரணம் துனியாவுடைய அந்த மோகம் தான் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள். அந்த துனியாவுடைய மோகத்தின் மறு விளைவுதான் மரணத்துக்கு பயந்து விடுவீர்கள். மரணிக்க தயாரில்லை, ஷஹாதாவை அழிந்து கொள்ள தயாரில்லை. கராஹியத்துல் மௌத், உலகத்தின் நேசமும் மரணத்தை வெறுத்து வாழ்வதும் மரணத்தை நினைத்து பார்க்க கூட தயாரில்லை. ஏன், அவ்வளவு சுகமோகம் அவருடைய தலையில் ஏறி அது கல்வியை விஷமாக மாறி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தினார்கள். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அந்த காட்சியை தான் நாம் இந்த உலகத்திலே பார்த்துக் கொண்டிருக்கிறோம், அந்த நிலையை தான் இந்த உலகத்திலே நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஆகவே ரொம்பவும் ஒரு பயங்கரமான காலத்திலே வாழ்கிறோம், ரொம்பவும் பயங்கரமான காலம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஜ்ஜால் இந்த உலகத்திற்கு வருவதற்கு சமீபமாக இருக்கும் காலத்திலே ஏற்படுகின்ற பல நிகழ்வுகளையும் சஹாபா பெருமக்களுக்கு தெரிவித்தார்கள், சஹாபா பெருமக்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். அதிலே ஒரு நிகழ்வு தான் சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்படுகிறது. சிரியாவிலே ஒரு நகரத்தை பற்றி சொன்னார்கள், பூக் என்ற ஒரு நகரத்தை பற்றி சொன்னார்கள். அந்த நகரம் சிரியாவுக்கும் துருக்கிக்கும் இடையிலே துருக்கியின் எல்லையிலிருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் ஒரு நகரம். இந்த நகரத்திலே ரோமர்கள், அதாவது வேளையர்கள், அவர்களுடைய படையெடுப்பை நடத்துவார்கள். முஸ்லிம்களை தாக்குவதற்காக அந்த ஊரிலே அந்த படையினர் வந்து குவிந்து விடுவார்கள். இப்பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உண்மையான ஈமான்தாரிகளான முஃமின்களுடைய ஒரு படையை மதீனா முனவ்வராவில் இருந்து தயாராக்கி அந்த ஊருக்கு அனுப்புவார். இந்த எதிரிகள் அந்த கிராமத்தில் ஊரில் வாழும் மக்களை தாக்க விடாமல் அவர்கள் தடுப்பார்கள். அந்த எதிரிகள் சொல்வார்கள், மதீனாவில் இருந்து வந்த படையை பார்த்து சொல்வார்கள், உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது, இந்த பூக்கண்ட ஊரில் இருக்கும் மக்களுக்கும் எங்களுக்கு தான் பிரச்சனை இருக்கிறது, தயவு செய்து நீங்கள் தலையிடாமல் இங்கிருந்து ஒதுங்க வேண்டும் என சொல்வார்கள். முஸ்லீம்கள் சொல்வார்கள், இல்லை, விடவே மாட்டோம், எந்த ஒரு முஸ்லீமுக்கும் அநியாயம் செய்ய மாட்டோம். அந்த இடத்திலே ஒரு பாரிய யுத்தம் வெடிக்க விட்டார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த யுத்தத்திலே கலந்து கொள்கிறவர்கள் அல்லாஹுடைய சிறந்த நல்லடியார்கள், ஹியாரு இல்லாதில்லா. ஆனால் அந்த யுத்தம் எவ்வளவு கொடூரமாக நடக்கும் என்றால் அதனுடைய தாக்கத்தை தாங்கி பிடிக்க முடியாமல் முஸ்லிம்களின் ஒரு கூட்டம் யுத்த களத்திலிருந்து ஓடுவார்கள். துனியாவுடைய மோகம், உலக வாழ்வு பறிமோகம் போகிறது என்ற பயத்திலே யுத்த களத்திலிருந்து தப்பி ஓடுவார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த தப்பி ஓடுபவர்கள் இந்த பூமியிலே அல்லாஹுக்கு மிகவும் கோபமான படைப்பாக இருப்பார்கள். இந்த பூமியிலே அல்லாஹுக்கு மிகவும் கோபமான படைப்பாக இருப்பார்கள். இன்னொரு சாரார் அந்த அந்த படையில் இருந்து சுஹதாக்களாக மாறுவார்கள், உயிரை பறிகொடுப்பார்கள், பூமியில் இருக்கும் சிறந்த மனிதர்களாக அவர்கள் கருதப்படுவார்கள். கடைசியில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஸ்லிம்களுக்கு வெற்றியை கொடுப்பார் என்று ஹஜ்ரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி நாள் நெருங்கும் போது ஏற்பட இருக்கின்ற அந்த பயங்கரமான செய்திகளை முஸ்லிம்களுக்கு சொல்லிவிட்டு போனார்கள். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஆகவே தூங்கிக் கொண்டிருந்த காலம் போது கேட்டுக் கொண்டிருந்துவிட்டு அல்லது பயானை கேட்டுவிட்டு வெளியிறங்கி போனவர்கள் அனைத்தையும் மறந்த காலம் போய்விட்டது. இனி சிந்திக்க வேண்டிய காலம் வருகிறது. சிந்தித்து செயல்படவில்லை என்றால், இப்பொழுதே கண்விழித்துக் கொள்ளவில்லை என்றால், அல்லாஹுடன் எங்களுக்கு இருக்கின்ற தொடர்பை சீராக்கவில்லை என்றால், இதை விடவும் நிலைமை பயங்கரமான பின்னால், இதை விடவும் நிலைமை மோசமான பின்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதற்கு பின்னால் துவா கேட்பீர்கள், நான் கபூல் செய்ய மாட்டேன். அழுதளவு கேட்பீர்கள், என்னிடத்தில் உதவி கேட்பீர்கள், ஆனால் நான் அவர்களுடைய துவாவை கபூல் செய்ய மாட்டேன். அநியாயம் செய்யும் ஆட்சியாளர்களை, அரசியல்வாதிகளை, தலைவர்களை அவர்களின் மீது சாட்டி விடுவேன் என்று ஹஜ்ரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் அபூதாவூதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்பொழுது நாம் செய்ய வேண்டிய பணி என்ன? நாங்கள் செய்ய வேண்டியது குழுவாக இயங்கி மக்களை ஒரு பிழையான சிந்தனையின் பக்கம் திருப்புவதல்ல, ஆர்ப்பாட்டம் செய்ய வைப்பதல்ல, சண்டைக்கு தூண்டுவதல்ல, ஆயுதங்களை தூக்குவதல்ல, வெளிநாடுகளை உதவி கோருவதல்ல, முஸ்லீம்களை அவர்களுடைய ரப்புடன் இணைக்க வேண்டும். முஸ்லீம்கள் அவர்களுடைய ரப்புடன் தொடர்பை அறுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னுமே இந்த இலங்கை நாட்டிலே 100க்கு 100 தொழிலாளிகள் உருவாகவில்லை. இன்னுமே கொள்ளக்கூடியவர்கள் இருந்து வட்டி பழக்கம் போகவில்லை, வியாபாரத்தில் ஏமாற்றம் பழக்கம் போகவில்லை. அனைத்து முஸ்லீமத்துகளுக்கும் உரிய வழிகளை நாம் செய்து கொண்டிருக்கும் போது அல்லாஹுடைய தொடர்பு எங்களுக்கு உண்டாக முடியாது. வழக்கத்தைகள் அழிவதற்குரிய வழிகளை நாங்களே வெட்டி கொண்டிருக்கிறோம், நாங்களே ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறோம். எங்களுடைய வியாபார நிலையங்கள், எங்களுடைய வியாபார மையங்கள் எங்களுக்கு வருவாயை ஈட்டித் தர
அந்நிய மக்களுடைய கண்களில் ஏற்படுகிறது. அதற்குரிய காரணம் என்ன? அந்த பொருள்களிலும் அந்த நிலையங்களிலும் வரக்கத்து ஏற்படுகின்ற வழிகளை நாம் அழைத்துக் கொண்டோம். வரக்கத்து ஏற்படுகின்ற வழிகளை அழைத்துக் கொண்டோம். மக்கள் என்ன நினைக்கிறார்கள்? அதிகமாக பணம் வந்து சேருவதுதான் வரக்கத்து என்று நிறைய பேர் நினைக்கிறார்கள். அதிகமானவர்களுடைய எண்ணம் அதுதான். ஆயிரத்திற்கு பதிலாக 10,000, 10,000 பதிலாக 10,00,000, 10,00,000 பதிலாக 1,00,000, இப்படி பணம் கிடைப்பதுதான் வரக்கத்து என்று அதிகமான மக்கள் நினைக்கிறார்கள். இதற்கு பெயர் வரக்கத்தே அல்ல. நோட்டுகளோ அல்லது புள்ளிகளோ அதிகப்படுத்துவதற்கு பெயர் வரக்கத்து அல்ல. வரக்கத்து என்பது எந்த பணம் எங்களுடைய கைகளை வந்து சேர்வதனால் அந்த பணம் எங்களுக்கு நோயில் ஏற்படுத்தாமல் இருக்கிறது என்றால், அந்த பணம் எங்களுடைய மனைவியுடன் முறைகளை ஏற்படுத்தாமல் இருக்கிறது என்றால், அந்த பணம் எங்களுடைய பிள்ளைகளை எங்களை வெறுக்க வைக்கும் நிலைமையை உருவாக்காமல் இருக்கிறது என்றால், அந்த பணம் அந்நிய மக்களுக்கு எங்களின் மீது கோபத்தை உருவாக்காமல் இருக்கிறது என்றால், அந்த பணம் கணவனுடைய கையிலே போகாமல் இருக்கிறது என்றால், இதுதான் வரக்கத்துடைய பணமாகும். வரக்கத்துடைய பணம் அதுதான். எண்ணிக்கையில் குறைந்ததாக இருந்தாலும், தாள்களில் குறைந்ததாக இருந்தாலும், வரக்கத்துடைய பணம் அது நலவையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தக்கூடிய பணம் தான். இந்த வரக்கத்தை பறிக்கின்ற செயல்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அதற்காக நாம் என்ன செய்கிறோம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். அதிலே முதலாவது காரணம் தான் வியாபாரத்தில் பொய் பேசுவது. வியாபாரத்தில் பொய் பேசுவது நவீன யுகத்திலே அதிகமான மக்கள் அடுத்தவனை ஏமாற்றி பொய் சொல்லி அவருடைய தலையில் ஒரு பொருளை கட்டுவதைத்தான் கெட்டித்தனமான வியாபாரம் என்று நினைக்கிறார்கள். இதை வியாபார யுக்தி என்று கூட சிலர் அறியாத்தனமாக வியாக்கியானம் செய்கிறார்கள். அப்படிப்பட்ட ஊழியர்களுக்கு சில முதலாளிமார்கள் முன்னுரிமை கொடுக்கிறார்கள். உண்மை பேசுகின்றவனுக்கு, உண்மையை மறைக்காது வெளிப்படுத்துபவனுக்கு, பொருளை உள்ள குறையை சொல்லிவிப்பவனுக்கு அந்த முதலாளியிடத்தில் ஆதரவு கிடையாது. அவனை மக்காக, ஏமாளியாக, வியாபாரம் செய்ய தெரியாதவனாக குறைந்த சம்பளத்தில் அவன் நிறுத்தப்படுகிறான். உண்மையிலே யார் ஏமாற்றி வியாபாரம் செய்து கொடுக்கிறானோ அந்த முதலாளியை அழிக்கும் தொழிலாளி அவன் தான். புகாரி ஷரீஃபில் பதிவு செய்யப்படுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள், இரண்டு பேர் வியாபாரம் செய்கிறார்கள். ஒருவர் விற்பனை செய்வோர், மற்றவர் வாங்குபவர். அந்த இரண்டு பேருமே உண்மையை பேசி வியாபாரம் செய்கிறார்கள். அதில் உள்ள எந்த ஒரு குறையும் இந்த வியாபாரி மறைக்கவே இல்லை. வெளிப்படையாக பேசுகிறார். அதில் உள்ள உண்மையை உண்மையாக எடுத்துச் சொல்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஊரிக்கு லஹுமா ஃபி பைஹிமா. சில நேரம் வாங்குபவரும் பொய் சொல்லுவதும் அந்த பொருளின் உண்மையான விலையை விளங்கிக் கொண்டு, உண்மையான அதனுடைய பெருமையை விளங்கிக் கொண்டு வந்திருப்பவன் ஏமாளி என்பதை உணர்ந்து அவனுக்கு குறைந்த விலை சொல்லி வாங்குவது. இது இவ்வளவு விலை புகாரி என்று பொய்யை சொல்லி அவனிடம் வாங்குவது. அப்படி செய்யாமல் உண்மையை உண்மையாக பேசி வியாபாரம் செய்தான். வாங்கியவனுடைய பொருளில் அல்லாஹ் வரக்க செய்கிறான், விற்றவனுடைய பணத்தில் வரக்க செய்கிறான். பூரிக்கு லகுமா பி பைஹிமா. புகாரி சரிபுடைய அறிவிப்பு. அப்பிரவனுடைய வியாபாரத்தையும் வரக்கத் செய்யப்படுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார், அது என்ன வரக்கத்? அந்த பணம் நல்ல இடத்துக்கு பயன்படுத்தப்படும். அந்த பணம் வீட்டுக்கு, அந்த பணத்தினால் பொருள்களை வாங்கிக் கொண்டு போகும்போது மனைவி மக்களுடன் முஹப்பத் உண்டாகும். அந்த பணம் மனைவியுடன் இருக்கும் பிரச்சனையை தீர்க்கும். அந்த பணம் பிள்ளைகளுக்கு எங்களின் மீது ஒரு பணிவை, ஒரு வழிபடும் தன்மையை உண்டாக்கும். அந்த பணம் அது நல்லவிடங்களுக்கு செலவழிக்கப்படும். அந்த பணம் கபருக்கு நாம் தனிமையில் போய் இருக்கும் போது அங்கே தேவைப்படும் நன்மையை எங்களுக்கு உழைத்துக் கொடுக்கும் அளவுக்கு அந்த பணத்திலே வரக்கத்து ஏற்படுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இல்லை, இதை மறந்து இருவரும் துனியாவுடைய ஹவாவினால், துனியாவுடைய மோகத்தினால் சுத்த பொய்யை பேசி ஏமாற்றி வியாபாரம் செய்கிறார்கள். அவ்விருவர்களும் உண்மையை மறைத்து வியாபாரம் செய்வார்கள் என்றால் வியாபாரத்தில் உள்ள வரக்கத் பறிக்கப்படுகிறது, கலட்டி விடப்படுகிறது. வெறும் பணம் இவருடைய பொக்கத்தில் வந்து சேர்கிறது. வெறும் பணம் இவருடைய வங்கி புத்தகத்துக்கு போகிறது. வெறும் பணம் இவருடைய கடையில் இருக்கும் அலுமாரியில் போகிறது. அதிலே உள்ள நல்ல வரக்கத்து உருவப்படுகிறது. இந்த பணத்தினால் வீடு வாங்குகிறார், அந்த வீடு இவனுக்கு முசீபத்தை தான் உண்டாக்கும். இந்த பணத்தினால் திருமண வைபவம் நடத்துகிறார், அந்த திருமணம் முசீபத்தை உண்டாக்கும். இந்த பணத்தினால் ஒரு வாகனம் வாங்குகிறார், அந்த வாகனம் இவனுக்கு சோதனை உண்டாக்கும். இந்த பணத்தினால் பிள்ளைகளுடைய கல்விக்காக செலவழித்து பெரும் கல்லூரியில் படிப்பிக்கிறார், அந்த பிள்ளை நாளை இவனுடைய கழுத்தினால் பிடித்து இழுத்து வழியிலே தள்ளுவார். அந்த பணம் கல்வனுடைய கல்வியை குறியாகும், அந்த பணம் எதிரியுடைய கண்களுக்கு காட்டப்படும், அந்த பணம் வரை அதிகாரிகளுடைய கண்களுக்கு சிக்கிக் கொள்ளும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்துகிறார். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முஸ்லிம் ஷரீஃபிலே பதிவு செய்யப்படுகிறது, எங்களுடைய வியாபார நிலையங்கள் ஏன் அந்நிய மக்களுடைய கோபத்துக்கு உள்ளாகிறது என்றால், ஏன் அந்நிய மக்களுடைய பிடியில் சிக்குகிறது என்றால், ரப்பை பகைத்துக் கொண்டு வியாபாரம் செய்கிறோம். கடையை கொடுத்தவன் ஞானத்தாக கொடுத்தார், கடையை கொடுத்தவன் ரப்பை சந்தோஷப்படுத்துவதற்காக கொடுத்தார். ஒரு வியாபார நிலையத்தின் உரிமையாளராக மாற்றியவன் அதை கொண்டு ரப்பை சந்தோஷப்படுத்துவதற்காக கொடுத்தார். அந்த நிலையங்களை பொய்க்குரிய இடங்களாக, ஏமாற்றுக்குரிய இடங்களாக, வட்டி புழங்கும் இடங்களாக, மக்களுக்கு குளிவளிக்கும் இடங்களாக மாற்றிக்கொண்டோம். இப்பொழுது அது எதிரிகளுடைய கண்களிலே தெரிகிறது, எதிரிகளுடைய உள்ளத்திலே கோபத்தையும் பொறாமையும் ஏற்படுத்துகிறதுக்கு காரணம் இதுதான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எந்த அளவுக்கு சொல்கிறார்கள், சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வியாபாரத்திலே பொய் சொல்பவனுக்கு முதல் அடையாளம் தான் எடுத்ததற்கெல்லாம் சத்தியம் செய்வது. வியாபாரத்தில் ஒரு பொருளை விற்பதற்காக சத்தியம் செய்வதை அந்த வியாபாரி பொய் சொல்லுகிறான் என்பதற்கு அடையாளமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இய்யாகும் வல் ஹலிப, சத்தியம் செய்வதை எச்சரிக்கிறேன், சத்தியம் செய்வதை எச்சரிக்கிறேன் சொன்னார்கள். சத்தியம் செய்தால் உங்களுடைய கடையில் உள்ள பொருட்களை நல்லா சேல் பண்ணி கொடுக்கும், நல்ல வியாபாரம் நடக்கும். பொய் சொல்லுவருடைய கடையில் அதிகமான வியாபாரம் நடக்கும். ஆனால் மும்ஷிக்கத்துள்ளில் பரக்கா, பரக்கத்தை அழித்துக் கொண்டே பணத்தை கொண்டு வந்து தரும், பரக்கத்தை அழித்த பணத்தை கொண்டு வந்து தரும். அதிகமாக பொருள்கள் சேல் பண்ணப்படும், ஆனால் அதிகமாக பரக்கத்தை அழித்த பணத்தை கொண்டு வந்து சேர்த்து வருகிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்களுடைய வியாபாரம், எங்களுடைய வியாபார நிலையங்கள் அந்நிய மக்களுக்கு முன்னால் போட்டி போட வேண்டிய தேவையே நமக்கு கிடையாது. ஏன் முஸ்லீம்களாக நாம் போட்டி போட வேண்டும்? எங்களுக்கு முஸ்லிம் ஆகுவதற்குரிய அடிப்படை நம்பிக்கை இருந்தால் அல் ஈமான் பில் கதா வல் கத்ர், நாங்கள் கதாவையும் கதரையும் நம்பி இருக்கிறோம். எங்களுக்கு எதெல்லாம் கிடைக்க போகிறதோ அது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டு விட்டது. எங்களுக்கு எழுதப்பட்டதை மற்றவன் தொடவே முடியாது, எங்களுக்கு எழுதப்படாததை வானத்தில் குறித்தாலும் நாங்கள் அதை பிடிக்கவே முடியாது. இந்த நம்பிக்கை இருப்பதனால் தான் நாங்கள் மூமிங்களாக இருக்கிறோம். ஏன் பொறாமைப்பட வேண்டும்? ஏன் நாம் அவசரப்பட்டு பொய் சொல்ல வேண்டும்? ஏன் நாம் மக்களை ஏமாற்ற வேண்டும்? ஏன் அவசரப்பட்டு வட்டியாவை கையில் விட வேண்டும்? எங்களுடைய பரக்கத்தையும் ஹைரையும் இதெல்லாம் பறித்து அழித்து விடுகிறது. இதனால் முஸ்லிம்கள் அவசரமாக அல்லாஹ்வின் பக்கம் திரும்ப வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். வியாபார நிலையங்களை சீராக்கிக் கொள்ள வேண்டிய ஒரு நிலைமைக்கு எங்களை திருப்புவதற்காகத்தான் அல்லாஹு தஆலா இப்படிப்பட்ட ஒரு நிலைமையை ஏற்படுத்தி இருக்கிறான். நீங்கள் அல்லாஹு மீது சந்தோஷப்பட வேண்டும். மறுமையில் போய் இதற்கெல்லாம் பதில் சொல்வதற்கு முன்னால் உலகத்தில் எங்களை சீராக்குவதற்குரிய முன்னேற்பாடாக அல்லாஹு தஆலா இப்படிப்பட்ட ஒரு நிலைமை ஏற்படுத்தி தந்திருக்கிறான். அல்லாஹுடைய நல்லடியார்களே, முஃமினுடைய வியாபாரம், ஒரு முஃமினுடைய பஜாரில், ஒரு முஃமினுடைய கடையில் எப்படி வியாபாரம் இருக்கும் என்றால், முழுக்க முழுக்க அல்லாஹ் ரப்பை நம்பித்தான் அவனுடைய வியாபாரம் அமைய வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துக்கு பின்னால் ரசூலுல்லாவிடத்தில் ஈமானுடைய பாடத்தை படித்த சஹாபாக்களும் பிசினஸ் பண்ணத்தான் செய்தார்கள், வியாபாரம் செய்தார்கள். எங்களை விடவும் பெரும் கோடீஸ்வரர்கள் ரசூலுல்லாவுடைய சஹாபாக்களுடன் இருந்தார்கள். புகாரி ஷரீஃபில் பதிவு செய்யப்படுகிறது, ஹஜ்ரத் நவாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இன்னொரு சஹாபியுடன் இணைந்து ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறார்கள், வியாபாரத்தை ஆரம்பிக்கிறார்கள். அது என்ன? நாங்கள் இன்று வைக்கில் வியாபாரம் செய்வது போல, வாகன விற்பனை செய்வது போல, அக்காலத்தில் உள்ள வாகன விற்பனையில் விடுபட்டார்கள். அக்காலத்தில் ஒட்டகம், குதிரை, கழுதை கொண்ட மிருகங்கள் தான் வாகனமாக பயன்படுத்தும்.
குறையுள்ள மிருகங்களை அல்லாஹ் படைத்துத்தான் இருக்கிறார். அவர்களுடைய வியாபாரத்தில் ஒரு ஒட்டகம் வந்து சேருகிறது, அதை விற்றுக் கொள்ள முடியாது. ஏன்? ஒட்டகத்தில் பல வகையான நோயுள்ள ஒட்டகங்கள் இருக்கிறது. அதில் ஒன்றினால் எவ்வளவு தண்ணீர் குடித்தாலும் தாகம் தீராத சில ஒட்டகங்கள், அது ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும். அதற்கு அல் இபுலுல் ஹயீம் என்று சொல்வார்கள் அரபியில். இந்த ஒட்டகத்தை யாரும் வாங்காமல், யாரும் வாங்காமல் விற்க முடியாத ஒரு பொருளாக, நாம் கடையில எப்படி ஒரு பொருள் பழுதாகும் போது அதை ஒதுக்கி வைக்கிறோமோ, அதை லாஸ்ட் என்று நினைக்கிறோமோ, டேமேஜான பொருள்கள் எங்களுக்கு பயனளிக்காது என்று நினைக்கிறோமோ, இது போன்று ஒதுக்கி வைக்கப்பட்ட ஒரு ஒட்டகம். நவாஸ் ரலி அல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு தேவைக்காக எங்கேயோ போயிருந்தார்கள். அவருடைய மற்ற பார்ட்னர் தான் கடையில் இருக்கிறார். ஒரு வயதாளி வந்து ஒட்டகம் வாங்க வந்திருக்கிறார். இந்த பழுதான ஒட்டகத்தை, நோயுள்ள ஒட்டகத்தை அந்த மனிதருக்கு காட்டி 5000 திருகங்களுக்கு அந்த ஒட்டகத்தை கொடுக்கிறார். அதில் இருக்கக்கூடிய குறையை அந்த மனிதருக்கு சொல்லவில்லை. மாலையில் நவாஸ் ரலி அல்லாஹு தஆலா அவர்கள் திரும்புகிறார்கள். சகோதரர் ரொம்ப சந்தோஷத்துடன், இவ்வளவு நாளும் எங்களுடைய வியாபாரம் முயற்சி அடைந்து விடுவோண்டே, பயந்து எந்த ஒட்டகத்தை வைத்திருந்தோமோ அதை ஒருவாறு கொடுத்து விட்டேன், ஒருவருடைய தலையை கட்டிவிட்டேன் என்று ஹஜ்ரத் நவாஸிடத்தில் சொல்லும் போது அவர் கை கொடுத்து அவரை வரவேற்கவில்லை. கேட்டார்கள், இன்னால் இல்லாஹி வைந்தா இலைஹி ராஜிஊன், யாருக்கு கொடுத்தாய்? அதிலே உள்ள குறை சொல்லி கொடுத்தாயா? இல்லை, குறையை சொன்னால் அவர் எடுப்பாரா? எடுக்க மாட்டார். குறையை சொல்லாமல் விட்டு யாருக்கு கொடுத்தாய்? வந்த மனிதருடைய அடையாளங்களை சொல்ல அவர்தான் அப்துல்லா இப்னு உமர் ரலி அல்லாஹு தஆலா அன்ஹு. இப்னு உமருக்கு தான் அந்த ஒட்டகம் ஏமாற்றி கொடுக்கப்பட்டிருக்கிறது. நவாஸ் ரலி அல்லாஹு தஆலா அவர்கள் அவசர அவசரமாக வியாபார நிலையத்தில் இருந்து புறப்பட்டு மஸ்ஜிதுக்கு போகிறார்கள். இப்னு உமர் ரலி அல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மஸ்ஜிதில் இருக்கிறார்கள். மன்னிப்பு கோருகிறார்கள், எனது நண்பர் உங்களை ஏமாற்றி இந்த ஒட்டகத்தை விற்றிருக்கிறார், இதில் இன்னும் குறை இருக்கிறது, இதை திருப்பி கொடுங்கள், அந்த பணத்தை தருகிறோம். இவன் உமர் ரலி அல்லாஹு தஆலா அவர்கள் அவிழ்த்துக் கொண்டு போருங்கள் என்று சொன்னார். நவாஸ் ரலி அல்லாஹு தஆலா அவர்கள் ஒட்டகத்தை அவிழ்க்கும் போது இவன் உமரை வந்து சொல்கிறார், நான் வாங்கி ஒட்டகம் அப்படியே இருக்கட்டும், நான் திருப்தியாக அதனை வைத்துக் கொள்கிறேன். சுபஹானல்லாஹ், அரை நாட்களுக்கு முன்னால் 5000 திர்ஹம் ஹராமாக பரக்கத் புரியப்பட்டு 5000 திர்ஹமாக இருந்தது. நவாஸ் உண்மையில் வந்து பேசுகிறார், அதே 5000 திர்ஹம் தான் ஹலாலாக மாறுகிறது. அதே 5000 திர்ஹம், இதுதான் முஸ்லீம் வியாபாரி, இதுதான் முஸ்லீம் வியாபாரி. உண்மை பேசி விற்பவர் முஸ்லீம் வியாபாரி அல்ல. அவருடைய வியாபார நிலையத்தை பாதுகாக்க அல்லாஹ் பொறுப்பும் அல்ல. அவருடைய வியாபாரத்துக்கு பக்காவத்து வாங்க அல்லாஹ் பொறுப்பும் அல்ல. ரப்புல் இஸ்ஸத் சொல்கிறார், என்னுடைய உதவி தேவையாக இருந்தால் நான் சொல்வதை செய்ய வேண்டும். உள்ள எல்லா அறத்தையும் செய்து கொண்டு பத்ர் யுத்தத்தில் இறங்கிறது போன்று உதவி எதிர்பார்க்கிறோம். எல்லா வெற்றியையும் கடந்து கொண்டு கண்டத்தில் இறங்கிறது போல் இறங்க வேண்டும் என்று நினைக்கிறோம். எல்லா விதமான ஏமாற்று வியாபாரத்தையும் செய்து கொண்டு மக்கா வெற்றியை போன்ற வெற்றி கிடைக்க வேண்டும் நினைக்கிறோம். ரப்புல் இஸ்ஸத் அப்படி சொல்லல, அல்லாஹுடைய தீனுக்கு உதவி செய்பவருக்கு மட்டும்தான் அல்லாஹுடைய உதவி கிடைக்கும். யாரையும் அவனை கீழப்படுத்த விட மாட்டான். முஸ்லீம் முஸ்லீமாக இருப்பான் என்றார். முஸ்லீம் அல்லாஹ் சொன்ன பிரகாரம் வியாபாரம் செய்வான் என்றார். ஹஜ்ரத் ரசூல் காட்டிக் கொடுத்தது கொண்டு செய்வான் என்றார். அவருடைய வியாபார நிலையத்திலிருந்து ஒரு பொருளை கூட இருந்த இடத்தில் இருந்து நகர்த்துவதற்கு அவளிடத்திடம் கொடுக்க மாட்டான். அவர்களுடைய அனைத்து பொருள்களையும் அல்லாஹ் பாதுகாப்பார். நாங்கள் சிறுபான்மையாக இருக்கிறோம் என்பதை பற்றி எந்த பயமும் கொள்ள தேவையில்லை. நாங்கள் எத்தனை வீதம் இருக்கிறோம், அவர்கள் எத்தனை வீதம் இருக்கிறார்கள், பயப்படவே தேவையில்லை. சிறுபான்மையை பெரும்பான்மையாக்க, பெரும்பான்மையை சிறுபான்மையாக்க, குழந்தைகளை அதிகமாக பெற வேண்டும் என்ற தேவை கிடையாது. ஒரு தூக்கத்தில் இறப்பு மாற்றி விடுவார். பதிலில் ஒரு தூக்கத்தை சிறுபான்மையை பெரும்பான்மையாக்கினார், சிறுபான்மையை பெரும்பான்மையாக்கினார், பெரும்பான்மையை சிறுபான்மையாக்கினார். பத்ர் யுத்தத்திலே சஹாபாக்கள் 313 பேர் இருக்கிறார்கள், சஹாபிகள் 1000 பேர் இருக்கிறார்கள். இந்த தொகையே ஒரு வகையான அதிர்ச்சியை கொடுத்தது சஹாபாக்கள். 1000 நாங்கள் எப்படி மோதலாம், 1000 நாங்கள் எப்படி மோதலாம்? இதற்காக உறவைப்படை தேடி போகல, இதற்காக அதிகமான ஆயுதங்களை
கலைத்து கிறங்கினார்கள். அவர்களுக்கு தெரியும் யாரை பிடித்தால் இந்த இடத்திலே சமாளிக்கலாம், யாரை பிடித்தால் இந்த இடத்திலே வெற்றி கொள்ளலாம். கையை உயர்த்தினார்கள். பலமான ஆயுதம் ரப்பிடத்தில் இருக்கிறது. அல்லாஹ் சூரத்துல் அன்ஃபாலிலே சொல்கிறார், இது தஸ்தகீஸூன ரப்பக்கும் ஃபஸ்தஜாப லக்கும், உதவி கேட்க வேண்டிய இடத்தில் கேட்டீர்கள், உங்களுடைய ரப்பிடத்திலே அவர் சில உதவி கோரினீர்கள், உங்களுடைய ரப்பு கபூல் செய்தார். ரப்பு கபூல் செய்தார். ரப்புடைய உதவி எப்படி தெரியுமா? சஹாபாக்கள் பதிலே அணிவகுத்து நிற்கிறார்கள், அணிவகுத்து நிற்கிறார்கள். காவிரிகளுக்கு வெற்றி உறுதி. ஆயிரம் பேர் நாம் கூறினாலே இவர்கள் பறந்து விடுவார்கள். ஆயிரம் பேர் இருக்கிறார்கள் சஹாபாக்கள், அவர்கள் காவிரிகள். சஹாபாக்கள் இருப்பதும் முன்னோக்கி சுற்றம் பேர். அதில் அவர்களுக்கும் உணவு ஒழுங்காக கிடையாது, கையில ஆயுதம் கிடையாது, குதிரைகளும் ஓரிரு குதிரைகள் தான் இருக்கிறது. ஆனால் யுத்தத்துக்கு தயாராக இருக்கும் சஹாபாக்கள் தூங்கி விழுகிறார்கள், தூங்கி விழுகிறார்கள். எந்த அளவுக்கு தான் அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவருடைய கையினால் எட்டு தடவை வாழ்க்கையில் விழுகிறது, எட்டு முறை வாழ் விழுகிறது, எதற்காக? தூங்கினால் விழுகிறது. இந்த தூக்கமே எதிரிகளுக்கு மிகப்பெரிய சாபமாக அமைகிறது. அவர்கள் பார்க்கிறார்கள், யுத்த காலத்தில் ஒருவர் தூங்குவானா? நாங்கள் கழுத்தை கடிக்கலாம் என்று பதறிக்கொண்டிருக்கிறோம். அவர்களும் பயந்து போய் இருக்க வேண்டிய நேரத்திலே தூங்கி தூங்கி விழுகிறார்கள் என்றால் எங்களை இவர்கள் பொருட்படுத்தவே இல்லை போல, அல்லது இவர்களுக்கு யாரோ உதவி பணிகள் வழங்கியிருக்கிறார்கள். இதனால் அவர்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் முதலாவது பலகீனத்தை ஏற்படுத்தினார். அந்த தூக்கம் கலைந்தவுடன் ஆயிரம் என்று பதறிக்கொண்டிருந்த சகாபாக்களுக்கு ரப்பல் இந்த ஒரு தெம்பை உண்டாக்கினார். ஹதீஸில் இருக்கிறது, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பக்கத்தில் உள்ள சஹாபியை பார்த்து கேட்டார்கள், எல்லோரும் ஆயிரம் பேர் அவர்கள் பெரும்படை பெரும்பான்மை என்று சொல்லிக் கொண்டிருந்தார்களே, எனது கண்ணுக்கு 80 பேர் தான் தென்படுகிறார்கள். காவிரிகளை 80 பேர். ரப்பல் இதை நல்லா சொல்றார், இப்னு மஸ்ஊதுக்கு அது சும்மா தெரியல, நாங்கள் தூக்கத்தின் மூலம் எதிரிப்படையை சிறுபான்மையாக காட்டினோம். இது உங்களுடைய தூக்கத்திலே எதிரிகளை கொஞ்சமாக காட்டினோம். பெரும்பான்மையை சிறுபான்மையாக்க ஒரு தூக்கத்திலே அல்ல சிறுபான்மையாக்கினார், ஒரு தூக்கத்தில் சிறுபான்மையாக்கினார். ரப்புக்கு தூக்கத்தாலும் யுத்தம் செய்ய முடியும். எதிரி படைகளை அவர்களுடைய உண்மையான தொகையை கண்ணுக்கு காட்டியிருந்தால் நீங்கள் அதை கண்டே பலகீனப்பட்டு போயிருப்பீர்கள். அவர்களை அழிவானவர்களாக காட்டியிருந்தால் நீங்கள் பலகீனப்பட்டு போயிருப்பீர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் குறிப்பிடுகிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்களுக்கு முன்னால் இரண்டு வழிகள் இருக்கிறது. முதலாவது, முஸ்லிம்களாகிய நாங்கள் அல்லாஹ் ரப்பின் மீது எங்களுடைய நம்பிக்கையை வளர்ப்போம். இரண்டாவது, பொருளாதாரத்தில் அல்லாஹ் யாருக்கு வளர்ச்சியை கொடுத்திருக்கிறானோ அவர்கள் ரப்புடன் யுத்தம் செய்ய வேண்டிய களங்களாக வட்டி எடுக்கும் கடைகள், அல்லாஹுக்கு எதிராக போர் பிரகடனம் செய்யும் கடைகள். அவர்கள் அல்லாஹுக்கு விரோதம் செய்கிறார்கள். அவர்களை அல்லாஹ் சண்டைக்கு கூப்பிடுகிறார், என்னுடன் முட்ட வாடகை கூப்பிடுகிறார். அப்படியான அனைத்து பாவங்களையும் விட்டு விலகுங்கள். சிறியதாக இருந்தாலும் கொஞ்சமாக இருந்தாலும் மனமானதை ஹலாலானதை உட்கொள்ள முன்வாருங்கள். உண்மையானதை உண்மையாக எடுத்து நடக்க முன்வாருங்கள். அல்லாஹ் ரபுல் அல்லாஹ் ரபுல் இஸ்ஸத்துடைய உதவி எங்களுடைய கைக்கு கீழே இருக்கிறது. ரப்பு எங்களுடன் இருக்கிறார், ரப்பு எங்களுடன் இருக்கிறார். நாங்கள் இந்த நிலைமைகளை சீராக்கிக் கொண்டு அல்லாஹை நெருங்கினால் நாம் நினைக்காத வழிகளில் அல்லாஹுடைய நுஸ்ரத் இறங்க ஆரம்பிக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட எச்சியுள்ள உறுதிமிக்க நல்லடியார்களாகிய முஸ்லிம்களுடைய கூட்டத்தில் எங்கள் அனைவர்களையும் சேர்த்தருள்வானா. அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்தல்வாயா. முஸ்லிம்களாகிய பூரா உலகத்திலும் வாழும் எல்லா ஆண்கள் பெண்களுடைய பாவங்களை மன்னித்தல்வாயா. உண்மையான முஸ்லிம்களாக வாழ்வதற்கு நீ தோஃபீக் செய்வாயாக. இஸ்லாத்தையும் முஸ்லிம்களை கண்ணியப்படுத்துவாயாக. உனது தீன் முழு உலகத்திலும் எந்த தடையும் இல்லாமல் பரவுவதற்கு நீ உதவி செய்வாயாக. உனது தீன் உலகத்திலே பரவுவதற்கு யாரு தடையை போடு நினைக்கிறார்களோ அவர்களுக்கு ஹிதாயத் இல்லை என்றால் இந்த பூமியிலிருந்து அவர்களை தூக்கி வீசுவாயாக. முஸ்லிம்களை இஸ்லாத்தை நீ பாதுகாப்பாயாக. யாரெல்லாம் சதி செய்கிறார்களோ திட்டம் திட்டுகிறார்களோ அவர்களுடைய திட்டங்களை அவர்களுடைய அழிவுக்கு காரணமாக்குவாயாக. முஸ்லிம்களை அந்த கோர பிடிகளிலிருந்து நீ பாதுகாத்துள்ளவாயாக. இறுதி மூச்சு வரைக்கும் கண்ணியமான ஒரு சமூகமாக வாழ்ந்து லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவுடன் இந்த உலகத்தை விட்டு பிரியும் மேலான பாக்கியத்தை எங்கள் அனைவர்களுக்கும் தந்தருள்வாயாக. ஆமீன் வா ஆஹிரு தஅவானானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். For more lectures, visit slhub.com.